திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10 திருமுறையில் சைவ சித்தாந்தம். தொடர்ச்சி. உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
அடுத்து, போக்கும் வரவும் புனிதன் அருள் புரிந்து ஆக்கமும் சிந்தையதாகின்ற காலத்து மேற்கு மிகுன்ற 8 திசையோடு தாக்கும் கலக்கும் தயாபரன் தானே அப்படிங்கிறாரு. இப்ப மகா சம்ஹார காலம் வருது. சம்ஹார காரணன் ஆகிய சுவாமி வந்து ஆன்மாக்கள் இளைப்பாறும் பொருட்டு சம்ஹாரத்தை செய்யறாரு. அதுக்கப்புறம் புனர் உற்பவம் நடக்குது. அத செய்யணும் அப்படின்னு திருவுள்ளம் பற்றும் போது நம்ம நினைக்கிறோம், சுவாமி எப்படி அதை திருவுள்ளம் பற்றும் போது அவர் எங்கெனம் இருப்பார் அப்படின்னு எல்லாத்தையும் ஒடுக்கிட்டாரு. திருப்பி இதை செய்யணும்னு ஒரு திருவுள்ளம் பற்றும் போது அவர் எப்படி இருப்பார், வேறாக நம்மிடம் இருந்து வேறாக இருந்துதானே இதை திருவுள்ளம் பற்றுவார் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அவர் எங்கெனம் இருந்தார் என்பதை இந்த பாடல்ல உணர்த்துறாரு. புனிதன் அப்படின்னு சொல்லியாச்சு. சுவாமி வந்து புனிதமானவர், அவருக்கு வந்து அதாவது தூய்மையானவர், அவருக்கு வந்து நம்மை போன்ற அழுக்குகள் கிடையாது, மும்மலங்கள் கிடையாது. போக்கும் வரவும் அருள் புரிந்து இல்லையா, அடுத்தால ஆக்கமும் அப்படின்னு வருது. அதாவது சம்ஹாரம், அதுக்கப்புறம் சிருஷ்டி, அதுக்கப்புறம் அனுகிரகம், அதுக்கப்புறம் திதி, இதெல்லாம் வருது. அதனால நம்ம இதுல வந்து அந்த மறைத்தலையும் சேர்த்துக்கிட திரோபவத்தையும் சேர்த்துக்கிட வேண்டிதான். இந்த தொழில்கள்லாம் சொல்லப்பட்டதுனால 5 நம்ம அதை சேர்த்துக்கிடலாம். ஆக இந்த 5 திருவுள்ளத்துல அவரு பற்றிய காலத்துல எப்படி இருக்கிறாராம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேற்கு அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது மேல் ஆகாயம், மேல இருக்கக்கூடிய ஆகாயம், உயர்ந்து இல்லையா, அதுக்குதான் மிக நின்றனா உயர்ந்து நின்ற அப்படின்னு அர்த்தம். ஆக விண்ணும் 8 அந்த 8 ஆகிய பிரபஞ்சத்தை கருணையே வடிவாக இருக்கக்கூடிய கடவுள் வந்து இந்த பிரபஞ்சத்தோடு ஒன்றாகவும் உடனாகவும் இருப்பார். ஏன்னா நமக்கு உணர்த்தும் பொருட்டு வேறாக இருப்பாருங்கிறது வேற விஷயம். ஆனா அவர் இந்த தொழில் எல்லாம் செய்யும் வேறா நின்று பிரபஞ்சத்தை காரியப்படுத்தல, கலந்தும் பொருந்தியும் நின்று இறைவன் இந்த உலகை காரியப்படுத்துகின்றார் என்று நமக்கு திருமூல தேவனாயனார் கூறுகின்றார். அந்த 2 சூத்திரத்தை போல அவையேதானையா இருந்து. அடுத்து, நின்று உயிராக்கு நிமலன் என் ஆறுயிர் ஒன்றுயிராக்கும் அளவை உடலுற முன்துயராக்கும் உடற்கு துணையதா நன்றுயிர்ப்பானே நடுவு நின்றானே என்று சொல்லுகிறார். ஆன்மாக்களுக்கு அவர் செய்யக்கூடிய உபகாரங்கள் எண்ணற்றவை, ஆனா அது ஆன்மாக்களுக்கு புரிவதே இல்லை. அதனாலதான் அறியாமை நாளுக்கு நாள் மிகுந்து கொண்டே போகிறது. அழகா நம்ம செஞ்ச சஞ்சீதத்துல இருந்து, சரி போதும் இதுக்கு மேல கொடுத்தா இந்த ஆன்மா தாங்காதுன்னு அவரா நம் தீர்மானிச்சு கருணையோட ஓரளவுக்கு நல்வினை தீவினை அந்த 2 அதாவது அந்த புண்ணிய பாவங்கள்ல இருந்து நமக்கு இன்ப துன்பங்கள் அனுபவிக்கும்படியே அந்த பிராரத்த கர்மத்தை நம்ம அனுபவிக்கும்படியே அந்த பிறவிய கொடுத்துருக்கார். வந்த நாம என்ன செய்யணும்னா பிராரத்த கர்மத்தை மட்டும்தான் அனுபவிக்கணும். மேல்கொண்டு ஆகாமியத்தை ஈட்டக்கூடாது, மேல்வினையை ஈட்டக்கூடாது. அதுக்குத்தான் முக்கரணங்களையும் இறை வழிபாடு செய்ய பயன்படுத்துங்க. திருப்பி 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 ஞான நூல்கள் நமக்கு அறுதியிட்டு சொல்லிக்கொண்டே வருகிறது. ஆனா இங்க எல்லாம் நூல் வழியில கேட்கும் போது படிக்கும் போது நல்லா இருக்கு. ஆனா நடைமுறை வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது இந்த உயிரானது என்ன செய்து எல்லாத்தையும் மறந்துது. அந்த மனம் வாக்கு காயத்தால் கண்டிப்பாக அது வினையை ஆகாமியத்தை ஈட்டி விடுகிறது. அப்ப நம்ம அதெல்லாம் ஈட்டாம இருக்கணும்னா எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறது, அவர் செய்யக்கூடிய உபகாரத்தை நினைச்சு அவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டு கொடுத்தவனுடைய எண்ணத்துக்கு மாறாக நம்ம வந்து எதையும் செய்யக்கூடிய எல்லாம் அவன் செயல். நரகம் புகினும் எள்ளேன் என் திருவருளால் இருக்க பெறின் இறைவா. இந்த துன்பம் நரக துன்பம் எனக்கு எதுக்கு வந்ததுன்னா, நான் எந்த பிறவிலையோ யாருக்கோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த தீவினையின் காரணமாக வந்த பயன்தான். அது பாவமா மாறி துன்பத்தை தருகிறது. அது மனக்கவலையா இருக்கலாம் அல்லது உடல் நோயா இருக்கலாம். அதனால இதுக்கு வந்து நான் யாரையும் நோக மாட்டேன். ஏன்னா எனக்கு திருவருள் துணை இருப்பதால் நான் இதுல இருந்து வெளியே வந்துருவேன். எனக்கு அந்த துன்பத்தை நான் அனுபவிப்பதன் மூலமாக எப்போவோ நான் செஞ்ச ஒரு பாவம் எனக்கு கழிந்து விடுகிறது. இதுக்கு வந்து நான் அழுது புலம்பியோ எல்லார்கிட்டையும் அல்லது ஜோதிடர்களை தேடி சென்று பரிகாரம் கேட்கிறேன் என்று, அதுல பாதி பேரு உண்மை ஜோதிடர்களா இருப்பாங்க, மீதி பேர் போலி ஜோதிடர்களாக இருப்பாங்க. அவங்க பணம் ஈட்டதுக்கு என்ன வழின்னு பார்த்து தவறான வழிகாட்டுதல சொல்லுவாங்க. கொஞ்சம் கூட சம்பந்தா சம்பந்தம் இல்லாம பரிகாரங்கிற பேர்ல நிறைய பணத்தையும் செலவழிச்சு அந்த தவறுகளை செய்து கொண்டா இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு மாற்றலாம், அதுக்கான ஒண்ணு சொல்ல முடியாது. நீங்க அதை செஞ்சா உங்களுக்கு மாறிடும், நீங்க இதை செஞ்சா மாறிடும், எத்தனையோ தவறான வழிகாட்டுதல்கள் இருக்கிறது. சைவம் நமக்கு அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே சொல்லல. பிராரத்த வினைங்கிறது உடல் ஊழ அனுபவிச்சுதான் கழிக்கணும்னு சொல்லுது. அப்புறம் எதுக்கு பரிகாரம்? நமக்கு பரிகாரமே தேவையே கிடையாது. சரி, இப்ப பார்க்கலாம். நின்றுயிர் ஆக்கும் நிமலன், ஆன்மாக்களுக்கு ஆக்கத்தை அளிக்கக்கூடிய அரண். அவர் எப்படி இருக்காருன்னா நிமலன், அதாவது அனாதியே மலரகிதன். அவர் நம்ம அனாதியே மலத்தோட இருக்கிறோம், அவர் மலரகிதன், அதனால அனாதியே மலரகிதன் ஆகிய அரண் வந்து உயிர் ஒன்று உண்டு அப்படிங்கிறதுக்கு அளவை அளவை இல்லாம நேரே அறிகிற மாதிரி இந்த உயிரை வந்து இந்த தேகத்தோட சேர்த்திருக்கார். இப்ப உயிர் இருக்குன்னு நம்ம எப்படி நம்புறோம்? இந்த உயிர் போயிட்டுன்னு சொன்னப்புறம் அந்த உடம்பு செயல்படுது. அந்த உடம்பு இப்ப நம்ம பார்க்கும்போது நடக்குது, ஓடுது, குளிக்குது, சாப்பிடுது, பூஜை பண்ணுது, என்னென்ன விஷயங்கள்லாமோ பண்ணுது, படிக்குது, எழுதுது, எல்லாமே பண்ணுது. ஆனால் உள்ள இருக்க உயிர் போயாச்சுன்னா இந்த உடம்பு வந்து ஜடம் தானே, அது ஒண்ணு செயல்படல. அப்போ உயிர்ங்கிற ஒன்று இருக்குங்கிறதுக்கு அவர் வேற ஒண்ணுமே சொல்லல. இந்த உடம்புக்குள்ள உயிரை வச்சதன் மூலமாக நேரடியாகவே நம்மை அறியும்படி செய்திருக்கின்றார். எவ்வளவு பெரிய ஒரு நல்ல விஷயம். சரி, அப்படி செய்யும் போது எப்படி உடம்ப கொடுக்கிறார்? எல்லாருக்கும் ஒரே மாதிரி தேகம் கிடையாது. கருப்பா இருப்பாங்க, சிவப்பா இருப்பாங்க, குட்டையா இருப்பாங்க, நெட்டையா இருப்பாங்க, குண்டா இருப்பாங்க, ஒல்லியா இருப்பாங்க, நிமிந்து இருப்பாங்க, குனியவே முடியாம சிலர் இருக்காங்க, சில பேர் கூன் போட்டு இருக்கு. இப்ப ஒவ்வொருத்தருக்கு கண்ணு ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி, காது மூக்கு அந்த அங்கங்கள் எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. ஒருத்தங்களுக்கு இந்த ஜட முடி மாதிரி இருக்குது, ஒருத்தங்களுக்கு தலையில முடியே இருக்க மாட்டேங்குது, இப்படி பல வகையில இருக்கிறது. அது எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா முன் துயராக்கும், அதாவது முற்பிறவிகள்ல செய்த அந்த நல்வினை தீவினைக்கு ஏற்ப அதான புண்ணிய பாவமா இருக்கு, அதற்கு ஏற்றாற் போல அந்த பலனை அனுபவிக்கத்தக்க உடலாக படைக்கின்றார். அதான் அதுல முக்கியம். அவருக்குன்னு ஒரு பட்சபாதங்கள் கிடையாது. அவர் எப்போதும் நடுவில் நின்றன், பாரபட்சமே கிடையாது. அவருக்கு வந்து இவங்க வேண்டியவங்க இவங்க வேண்டாதவங்க எல்லாம் கிடையாது. ஒவ்வொரு உயிரும் எதை செய்கிறதோ அதற்கு தகுந்தாற் போல அதற்கு பிறவி அமைகிறது. அப்ப நம்ம என்ன செய்யணுங்கிறத நாம தான் தீர்மானிச்சுக்கணும். ஆகாமிய ஏறாம இருக்கணும்னா என்ன செய்யணும்? முதல்ல பிறவி நீங்கணும்னா ஆகாமிய ஏறக்கூடாது. தீஷையினால சஞ்சீதம் வருத்த வித்தாயிரும், பிராரத்தம் உடல் ஊழ கழிஞ்சிடும். அப்போ இந்த சஞ்சீதத்தையும் பிராரத்தத்தையும் இப்படி கழிச்சிடலாம், ஆனா ஆகாமியம் ஏறாம இருக்கணும்னா நாம் எப்படி வாழ வேண்டும் என்று இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா நமக்கு வெள்ள வெள்ளத்து போற அளவுக்கு குற்றங்கள் மலிந்து போய்விட்டன. என்னதான் ஒரு பக்கம் நீதிமன்றங்கள் இருக்கு, காவல்துறைகள் இருக்கு, எல்லாமே இருந்தாலும் எல்லாத்தையும் மீறி தவறுகள் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. யாருக்குமே அச்சம் என்பதே இல்லை. அப்ப அதோட தண்டனைகளை நம்ம கண்டிப்பா அனுபவிச்சுதான் ஆகணும். அந்த மாதிரி செய்யும் போது என்ன காரணம் பற்றி, அதாவது ஒருத்தர் கொலை கூட பண்ண வேண்டாம், கொல்லணும்னு நினைச்சா கூட போதும் மனசால, அது ஒரு வினையாகி அது ஒரு பிறவியை தந்துடும். அதனால நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதே நமக்கு சைவ நூல்கள் தெளிவு. நம்ம வந்த நோக்கத்தையே மறந்து பிறந்த வீடு, புகுந்த வீடு, சொத்து, சோகம், இந்த எதெல்லாம் நம்ம சிந்திக்கக்கூடிய விஷயங்களே கிடையாது. இதுக்காகலாம் நம்ம பூமிக்கு வரவே இல்லை. நம்முடைய ஆன்மாவை தூய்மைப்படுத்துவதற்கு பிறவி தரப்பட்டிருக்கிறது. அதை தூய்மைப்படுத்துவதற்கு என்ன செய்யணுங்கிறது மட்டும்தான் நம்முடைய சிந்தனையாக இருக்க வேண்டும். மற்றபடி ஜாதி பிரச்சனைகள், அப்புறம் குடும்ப பிரச்சனைகள், இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லாத ஒன்று. சரி, ஆக அழகாக நடுவு நிலைமையோடு நமக்கு அந்த உடம்ப கொடுத்து நம்முடைய உயிரை இயக்குகின்றார். இப்ப நின்று உயிர் ஆக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. உயிர் ஆக்குதல்னா என்னன்னா, அரிசி இருக்கு, அரிசியில உள்ள குற்றத்தை எல்லாம் களைந்து அதை சோறாக்குதல் அப்படின்னு சொல்றலாம். அத மாதிரிதான் உயிர்களுக்கு அனாதியே இருக்கக்கூடிய மல குற்றங்களை பூரா வாட்டி உயிர்களை பரிபாகப்படுத்துதல், பக்குவப்படுத்துதல். அப்படி பக்குவப்படுத்தக்கூடிய ஆளும் மலக்கட்டோட இருந்தாருன்னா அது எப்படி இருக்கும்னா, ஒரு குருடு வந்து இன்னொரு குருட்டுக்கு அதோட குருடை நீக்கிறது, இதே குருடு இது எப்படி இன்னொருத்தருடைய குருடை நீக்க முடியும் இல்லையா? குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி குழி விழுமாறேன்னு சொல்ற நல்ல குரு நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும். இல்லைன்னா ஒரு குருட்டு குரு கிடைச்சா அந்த அதே குருடு அது குழி விழுந்தா அதை பின்தொடர்ந்து போகிற நாமும் குழியில தான் விழுந்துருவோம். இன்றும் நாம் பார்க்கின்றோம் கண் கூடாக பல குருட்டு குருக்கள் இருக்கின்றார்கள், மக்கள் ஏமாந்து பின் செல்கின்றார்கள். நம்ம சுவாமிகிட்ட வேண்டணும், நமக்கு நல்ல குரு வேணும் அப்படின்ட்டு. சர்க்குரு வேணுமா அசர்குரு வேணுமா இல்லையா? சர்க்குரு வேணும்னா நம்ம இறைவன்ட்ட நன்றாக வேண்ட வேண்டும். சரி, அப்போ அப்ப இறைவன் வந்து அனாதி மலரகிதன் அப்படிங்கிறதுனாலதான் அவரை நிமலன் சொல்லியிருக்காரு. அவருக்கு மலக்கட்டு இல்லாதனால அந்த மலக்குற்றம் இருக்கக்கூடிய நம்மிடம் இருக்கக்கூடிய குற்றத்தை எல்லாம் அவரால் நீக்க. எப்படின்னா, ஒரு நோயாளி வந்து தன்னுடைய நோயை குணப்படுத்த முடியாது, ஒரு வைத்தியனாலதான் நோயை குணப்படுத்த முடியும். இறைவனுக்கோ பவரோக வைத்தியநாதன், வைத்தீஸ்வர பெருமான், வைத்தியநாதன், மருந்தீசன் பல நாமங்கள் இருக்கிறது. அதனால அவர்தான் நமக்கு அவற்றை எல்லாம் மிக அழகாக செய்கின்றார் என்று நம்ம பார்க்கிறோம். சிவஞான போதம் மூணாம் சூத்திரம் என்ன சொல்லுது? உளது இலது என்று, உயிர் உள்ளது உயிர் இல்லை என்று சொல்லி கொண்டு இருக்கிறோம் இல்லையா? அது போன்ற கேள்விகளுக்கெல்லாம் விடை கூறுமாறு, உளது இலது என்றலின் எனது உடல் என்றலின் ஐம்புலன் ஒடுக்கம் அறிதலின் கண்படின் ஒண்டி வினை இன்மையின் உணர்த்த உணர்தலின் மாயா இயந்திர தனுவினுள் ஆன்மா அப்படின்னு அழகா சொல்லியிருக்கு. அதாவது இலதுன்னு சொல்றதுனாலையும் உளதுன்னு சொல்றதுனாலையும் என்னோட உடல்னு சொல்றதுனால அப்ப உயிர்னு ஒண்ணு இருக்கா அப்படிங்கிறதையும் ஐம்புலன் அறிதல், அப்புறம் அதோட ஒடுக்கத்தை அறிதல். ஆக இப்படியே நமக்கு இந்த மாயா இயந்திர தனுவினுள் ஆன்மாவானது இருக்கின்றது என்று உணர்த்தப்பட்டிருந்தது அந்த சிவஞான போதம் மூன்றாவது சூத்திர கருத்து நமக்கு இந்த பாடலில் உயிர் இருக்கிறது அப்படிங்கிறத இறைவன் ஆன்மாக்களுக்கு செய்கின்ற உபகாரத்தின் மூலமாக, இது என்னோட உடல்னு சொல்லுதுல இந்த தேகம்னு ஒண்ணு இருக்கு, தேகத்துக்குள்ள உயிர் இருந்து இருப்பதால் தேகம் இயங்குகிறது. உயிர் தனித்து இயங்காது, தேகமும் தனித்து இயங்காது. அந்த உயிருக்கு ஒரு தேகத்தை கொடுத்து இயங்க வைக்கின்றார். அதன் மூலமாக உயிருடைய இருப்பானது நமக்கு தெளிவாக புலப்படுகின்றது. இறைவன் வந்து தன்னோட விருப்பப்படி உடலை கொடுக்காம அவங்க அவங்களுடைய வினைக்கு தகுந்தாற் போல நமக்கு உயிரை கொடுக்கின்றார். கொடுத்துட்டு பேசாமல்லாம் இல்ல, நம்மளோட உயிருக்கு உயிராகவும் இருக்கிறார். என்னில் ஆறும் எனக்கு இனியார் இல்லை, என்னிலும் இனியான் ஒருவன் உளன், என்னுள்ளே உயிர்ப்பாய் புறம் போந்து புக்கு என்னுள்ளே நிற்கும் இன்னம்பர் ஈசனின் அப்பர் சுவாமி சொல்றார். அதனால சுவாமி எப்போது நமக்கு துணையாக உயிரோடு இருக்கின்றார் அந்த உணர்வு நமக்கு முதல்ல வந்தா நாம ஆகாமியத்தை ஈட்டவே மாட்டோம், நம்முடைய வாழ்க்கை செம்மையாக இருக்கும். செம்பொருளாகிய சிவத்தை நாடும் பொழுது நாமும் செம்மையான ஒரு தன்மையோடு இருக்கலாம் என்று மிக அழகாக இந்த பாடலின் மூலம் நமக்கு தெளிவான ஒரு சித்தாந்த கருத்துக்களை எடுத்து கொடுத்துள்ளார். ஆகின்ற தன்மையில் அக்கணி கொன்றையன், வேகின்ற செம்போனின் மேலணி மேனியன், போகின்ற சீவன் புகுந்து படவாய் உளன், ஆகின்ற தன்மை செய் ஆண்டகையானுங்கிறார். உயிருக்கு உயிராகவும் உடலாகவும் இருக்கின்றார். அக்கணி அதாவது எலும்பை மாலையாக அணிந்திருக்கின்றார். கொன்றையன் கொன்றை பூவையும் மாலையாக அணிந்திருக்கின்றார். இவற்றை உடையவன் இவரோட மேனி எப்படி இருக்குன்னா, வேகின்ற செம்பொனின் மேலணி மேனி, செம்பொன்னை காட்டிலும் அழகாக அணி செய்யக்கூடிய மாதிரி இருக்கு அவருடைய திருமேனியானது. அவர் என்ன செய்கின்றார், பிரபஞ்சத்தை உண்டாகின்ற தன்மையில் இல்லையா, பிரபஞ்சத்தை படைக்கணும் அப்படிங்கிற ஒரு திருவருள் குறிப்போட என்ன பண்றாராம் அந்த அந்த இறைவன் வந்து, அப்ப என்ன செய்றாராம், பிரபஞ்சம் உண்டாகணுங்கிற உள்ள குறிப்போடு சிருஷ்டித்தலை அன்றி ஒடுங்குகின்ற உயிர்கள் அனைத்திற்கும் உடலாகவும் இருக்கிறார் அப்படிங்கிற அவருக்கு வந்து நமக்கு எல்லாமாகவும் இறைவன் இருக்கின்றார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த உடலாக இருக்கின்றார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லாம் ஒடுங்கும் போது இடம் தந்து இருக்கிறது சுவாமி தானே, அதனால உடலாகவும் இருக்கின்றார். ஆண்டகையான் அப்படின்னு அழகான ஒரு சொல், ஆடவருள் தகுதி பெற்றவர். சரி, ஆக அவங்க இந்த பிரம்மநாதிகள் மேல இவங்க வந்து இந்த தொழில்கள் எல்லாம் செய்யட்டும், அப்படின்னு சுவாமி திருவுளம் பற்றும் போது அவருடைய திருவுளல் நோக்கம் அவங்க மேல விழுந்த உடனே அதை கொண்டு அவர்கள் அங்ஙனம் தொழில் ஆற்றுகின்றார்கள் என்பது அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்பாக ஒருவன் ஒருத்தி விளையாடல் உற்றார் இருவர் விளையாட்டும் எல்லாம் விளைக்கும் பருவங்கள் தோறும் பயன் பலவான திருவொன்றி செய்கை செகமுற்றுமாமே அப்படிங்கிறார் சுவாமி. வந்து எப்படி உலகை படைக்கின்றார், மாயையை கொண்டு உலகை படைக்கின்றார். ஒருவன் ஒருத்திங்கிறது சிவமும் சக்தியும், விளையாடல்ங்கிறது திருவிழா, எல்லாத்தையும் விளையாட்டா செய்யறாரு அப்படின்னு திருவாசகத்துல அழகா மணிவாசக பெருமானோ சொல்றாரு. காத்தும் படைத்தும் கருந்தும் விளையாடின்னு சொல்றாரு, எல்லாம் சுவாமிக்கு வந்து ஒரு விளையாடு திருவிளையாடு. அப்படி திருவிளையாடல் விளையாட்டா திருவிளையாடல் அவங்க சிந்தையில ரெண்டு பேருமே நினைக்கிறாங்க. அவங்களுடைய விளையாட்டு வந்து எல்லாத்தையும் படைக்கும், அதே சமயம் பரிபாகத்தால வேறுபட்டு பலவான மாயா சக்தியோட இறைவன் பொருந்திய காலத்துக்கு உலகம் முற்றும் செயல்படும் இல்லையா. அது அவருக்கு வந்து இப்ப நம்ம ஒரு வேலை செஞ்சோம்னா ஏதோ ரொம்ப பிரயத்தனப்பட்டு அதுக்கு கருவிகரணங்களும் வேணும், நம்மளுடைய உழைப்பு வேணும் இல்லையா, நம்மளுடைய ஆற்றல்லாம் வேணும், ரொம்ப கஷ்டப்படணும். ஆனா அவருக்கு அந்த மாதிரிலாம் சிரமமே கிடையாது அப்படிங்கிற, அவருக்கு எல்லாமே விளையாட்டு, இதை செய்யறதுனால அவர் விகாரப்படுவதே கிடையாது அப்படிங்கிறது அழகா சொல்லப்பட்டிருக்கு. ஐந்தொழிலும் அவருக்கு விளையாட்டுத்தான தவிர அவருக்கு வினை கிடையாது. வினையா இருந்தனா விகாரியா ஆக்கிரும், அதாவது தொழிலா இருந்தா செயலாக இருந்தா, அது எல்லாமே அவர் விளையாட்டாகத்தான் செய்கின்றார் அப்படின்னு பாக்குறோம். அப்ப அந்தந்த உயிருடைய பரிபாக நிலைக்கு ஏற்ப சுத்தம் அசுத்தம் பிரகிருதி மாயையிலிருந்து அழகாக நமக்கு அந்த எல்லாவற்றையும் நமக்கு படைத்து கொடுக்கின்றார் அப்படிங்கிறத நாம பாக்குறோம். சித்தியார்ல நித்தமாய் அருவாய் ஏக நிலையதாய் உலகிற்கு ஓர் வித்துமாய் அசித்தாய் எங்கும் வியாபியாய் விமலனுக்கு ஓர் சக்தியாய் புவனபோகம் தனுகரணமும் உயிர்காய் வைத்ததோர் மலமாய் மாயை மயக்கமும் செய்யும் அன்றே அப்படிங்கிற பாடல். அதாவது உலகிற்கு முதல் காரணம் என்னது, அசுத்தமாயை. அதுக்கு இலக்கணம் என்ன அப்படின்னு சொல்லணும், அதாவது மாயை வந்து உற்பத்தி இல்லாதது அதனால அது நித்தமானது, அது கண்ணுக்கு தெரியாதது அதனால அது அருவமானது, அடுத்து அது வந்து வித்தாகியும் அறிவு இல்லாததால் ஜடமாகியும் எந்த இடத்திலையும் ஆன்மாக்களுக்கு தனுகரண புவன போகங்களை கொடுப்பதால் வியாபகமாகவும் ஆனா இறைவனுடைய வியாபகத்துள் அடங்கியும் அவருக்கு ஒரு வைப்பு சக்தியாகவும் புவனம் போகம் தனு கரணம் இதெல்லாம் உயிர்களின் பொருட்டு விரியும் போது ஒரு மலமாகவும் உயிர்க்கு ஒரு விபரீத உணர்வை செய்த வினையை செய்வதால், அதாவது ஒரு விபரீதமான உணர்வினை செய்வதால் மயக்கமாகவும் உள்ள இலக்கணங்களை உடையதுதான் என்னது, மாயை. சரியாக இங்கனம் இந்த கருத்து வந்து நமக்கு இதுல சொல்லப்பட்ட இந்த பாடலில் வந்து இந்த மாயை பற்றி அவர் நமக்கு கொடுத்த கருத்துக்கு இந்த சித்தியார் பாடலானது நமக்கு மேற்கோளாக கொள்வதற்கு இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக புகுந்தறிவான் புவனாபதி அண்ணல் புகுந்தறிவான் புரி சக்கரத்தண்ணல் புகுந்தறிவான் மலர் மேலுரை புத்தேள் புகுந்தறியும் முழக்காகி நின்றாரே அப்படின்னு சொல்லிட்டு உருத்திரன் போன்றோரும் கருவியாகாரே தவிர கர்த்தாவாக மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. புவனாபதியாகிய புவனேஸ்வரிக்கு தலைவனாகிய ருத்ரன்ட புகுந்து உலகத்தை அழித்தலை செய்பவர், சக்கரத்தை ஏந்திய திருமாலிடம் புகுந்து காத்தலை செய்பவர், தாமரை மலர் மேல் இருக்கக்கூடிய பிரம்மனிடம் புகுந்து படைத்தலை செய்பவர், ஆக இறைவன் புகுதலால் அந்த தொழில் நடக்கும். அவங்க கிட்ட அந்த மூவரும் அவரு புகுந்து செயல்படுவதால் அவர் புகுந்து தொழில் படுத்துவதால் இங்கனம் செய்தார்கள். அவங்களுக்குன்னு சுதந்திரம் கிடையாது, தானா எதையும் என்ன செய்ய முடியாது, அவங்க செய்ய முடியாது அப்படிங்கிறத நமக்கு அழகாக சொல்லியிருக்கிறார். இந்த மூவரையும் அவர் தான் புகுந்து தொழில் செய்ய வைக்கிறார், முத்தொழிலும் அவர் தான் செய்யறார் அப்படிங்கிட்டு நமக்கு அழகாக. அவங்க எல்லாம் கருவியாகத்தான் செயல்படுகிறார்களே தவிர அவங்களுக்கு முதன்மை கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. பக்குவ ஆன்மாக்கள் அவ்வளவுதான். சரி, அதற்கு அடுத்தபடியாக ஆணவ சக்தியும் ஆம் அதில் ஐவரும் காரிய காரண ஈசர் கடைமுறை பேணிய ஐந்தொழிலால் விந்துவில் பிறந்து ஆணவம் நீங்காதவர் எனல் ஆகுமே அப்படிங்கிறார். ஆணவ மலம் மட்டும் உள்ள ஆன்மாக்களுடைய இயல்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஆக அத எப்படி சொல்லும் போது, இறைவன் வந்து முதல்ல, அதாவது ஆணவ மலம், அதாவது அணு சதாசிவர் எப்படி இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்பே வடிவா இருக்கிறார். அதிகார சிவனுடைய அனுக்கிரகத்தை பெற்றுக்கொண்டு பிரளயாகலருக்கு அருள் வழங்கிக்கிட்டு சாதாக்கிய தத்துவத்துல போகங்களை நுகர்ந்து சதாசிவத்தை சூழ்ந்து இருக்கக்கூடியவங்க யாரெல்லாம் பாத்தீங்கன்னா, பிரணவர், சுதர், சுதீப்தர், காரணர், சுசிவர், ஈசர், சுகுமர், காலர், அம்பு, ததேசர் அப்படிங்கிறவங்க, இவங்கெல்லாம் அணு சதாசிவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் அஷ்ட வித்தியேஸ்வரர்கள், அவங்க வந்து அசுத்த மாயா கிருத்தியங்களுக்கு அதிகாரிகளாக அதிகார மலம் மாத்திரம் உடையவர்களாய் ஈஸ்வர தத்துவத்துல அங்குள்ள புவனங்களுக்கு அதிபதியா அங்கே வசிப்பவர்களாகிய அனந்தர், சுகுமர், சிவோத்தமர், ஏகேந்திரர், ஏகருத்ரர், திரிமூர்த்தி, சீகண்டர், சீகண்டி அப்படின்னு எட்டு பேர் அஷ்ட வித்தியேஸ்வரர். அப்புறம் சப்தகோடி மகா மந்திரர் யாரெல்லாம், நம, சுவாகா, ஸ்வதா, வௌஷட், வஷட், பட், ஹூம், இந்த ஏழு இறுதிகளுடைய மந்திரங்களுக்கு அதிபதியாக உடையவர்கள் இவங்க. அஷ்ட வித்தியேஸ்வரர்களால் பிரேரிக்கப்பட்டு, அதாவது காரியப்படுத்தப்பட்டு, சுத்த வித்யா தத்துவத்துல வசிப்பவர்களாய் சிவன் நிராகாரமாய் நின்று அனுக்கிரகிக்கும் போது அதுக்கு காரணமாயிருந்து அதிகாரத்துல வைராக்கியம் பிறந்த போது சிருஷ்டிக்கு பின்னாடி மோட்சத்துல சேர்க்கப்படக்கூடியவர்கள் இவங்க மொத்தம் 3.5 கோடி பேர்கள். மற்ற 3.5 கோடி பேர் வந்து சிவபெருமானுடைய குருமூர்த்தத்தை அதிர்த்து நின்று சகலான்மாக்களை காத்தருளும் போது, சிவபெருமான் வந்து குருமூர்த்தத்தை அதிர்த்து நின்று சகலான்மாக்களை காத்தருளும் போது அதுக்கு காரணங்களாக இருந்து மகா பிரளய காலத்துல வீடு பேறு பெறுபவர்கள். ஆக இங்கனம் நமக்கு இவர்களை பற்றிய காரிய காரண ஈசர்களை பற்றியெல்லாம் நமக்கு இந்த பாடல்ல அவர் அழகாக எடுத்து காட்டி இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அபக்குவம் மலராவார், சுத்த வித்தைக்கு கீழே மாயைக்கு மேல வசிக்கக்கூடியவங்களா, வடிவில்லாம ஆணவ மலமே வடிவா, சுத்த மாயையில தோற்ற ஒடுக்கம் உடையவர்களா, ஆணவம் பரிபாகம் பெரும் அளவு பெத்தர்களாகவும், விஞ்ஞானத்தாலும் அனுபவத்தாலும் யோகத்தாலும் சந்நியாசத்தாலும் தீட்சையாலும் மாயாகன்மங்கள் நீங்க பெற்றவர்களாக, அசுத்த மாயைக்கு மேலுள்ள புவனபோகங்களுக்கு ஏதுவா இருப்பவர்கள்ல, இவங்கள மந்திர பதம் பெறுபவரும் மந்திரேச பதம் பெறுபவருமாக பரிபாகத்துல ரெண்டு வகை உள்ளவங்க இருக்கிறாங்க. இவங்கள ஒவ்வொருவருத்திற்கும் தமக்கு மேலுள்ளவர்களை நோக்க காரிய ஈசர்களாகவும் கீழ் உள்ளவர்களுக்கு காரணர்களாகவும் இருப்பதனால காரிய காரண ஈசர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறதும் பாக்குறோம். ஆக இவர்கள் எல்லோரும் சிவத்தின் பரசிவத்தோட அருளால் தோன்றியவர்கள் என்பது, ஆணவன் நீங்காம என்னைக்குமே நீங்காதவர்னு நம்ம புரிந்து கொள்ளக்கூடாது. இறைவன் உணர்த்துறத உணராத வரைக்கும் ஆணவன் நீங்காம இருந்தாங்க அப்படின்னு நம்ம அதுல பொருள் கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய சிந்தனையை இத்தோடு நாம் நிறைவு செய்து கொண்டு, அசனவள்ளி அடிகள் வாழி, ஆகம வேதம் வாழியே, சுசியரங்கள் சுரகீதங்கள் வாழி, ஸ்ருதியோர்கள் வாழி, வசலை நீதி மன்னர் வாழி, வண்தமிழ் கவிஞர் நா விசதி மங்கை வாழி, வாழி மேகவண்ணன் வாழியே என்ற வாழ்த்தினை கூறி, இதுகாரம் இந்த நிகழ்வை சிறப்பாக அமைந்தமைக்கு குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் நன்றி கூறி, சைவத்தை பரப்பும் சிறப்பான ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கும் சைவம்.org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்வினை கண்டுகொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம் அடியேன் தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன்.